إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وفقهني في دينك، وبارك لي فيما علمتني وزدني علما وفهما. அல்ஹம்துலில்லாஹ், மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய தலைவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது இன்று பேரருள் புரிந்திருக்கின்றான். நீண்ட கால இடைவெளிக்கு பின்பு இப்படியாக ஒன்று கூடி அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் நினைவூட்டுகின்ற, குர்ஆன் ஹதீஸுடைய நல்ல விஷயங்களை செவியுறுகின்ற ஒரு பாக்கியத்தை இன்று நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை மிகவும் வலியுறுத்தி குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே அழகிய அறிவுரைகளாக நமக்கு முன் தந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கூறிய ஒவ்வொரு நசிஹத்தை கொண்டும் நற்பலன் பெறக்கூடிய நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக, ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, குறிப்பாக வாலிபர்களை பற்றி சில விஷயங்களை பேசுவதற்காக எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாமிற்குள் வந்து விட்டார்களோ, அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே அல்லாஹ்வின் அழைப்புக்கும் அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிகாட்டலுக்கும் கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். வாலிபர்கள் என்று தனியாக நாம் பிரித்து கூறிவிட முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிப சமுதாயத்தை சிறப்பித்து அவர்களுக்கென்று ஒரு தகுதியை கொடுத்திருக்கின்றான். அந்த தகுதிக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவர்கள் மீது பொறுப்பை சாட்டியிருக்கின்றான். ஒரு சிறு வயதுடைய சிறுவரால் முடியாதது வயோதிகத்தை அடைந்த ஒரு வயோதிகரால் முடியாதது ஒரு வாலிபரால் முடியும், ஒரு இளைஞனால் ஒரு இளைஞியால் முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே வாலிபர்களுக்கு அதிகம் பொறுப்பு இருக்கிறது, அதிகம் கடமை இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் பெரும்பாலானவர்கள், அதிகமானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து, பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு உஸ்மான், பிறகு அலி, பிறகு இப்படியாக பல சஹாபாக்கள், நீண்ட ஒரு பட்டியலை எடுத்து பார்ப்போமேனால்
அவர்கள் எல்லாம் வாலிபர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு வாலிப கூட்டத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அல்லாஹ்வின் அடியார்களே, வயோதிகர்களால் அதிகமாக சிரமங்களை தாங்க முடியாது. தனது வயோதிகத்திலே தனக்கு செல்வம் தேவை என்று செல்வத்தின் மீது அவர்களுக்கு பற்று அதிகமாக இருக்கும். தன்னுடைய மனைவிக்கு வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டும், பேர பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று பொருள் மீது ஆசை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது இயற்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய எந்த ஒரு மனப்பக்குவம், அதாவது மனதனுடைய அந்த மனநிலை, பொருளின் மீது ஆசை அல்லது இப்படியாக இந்த மோகம் எல்லாம் குறைந்தவர்கள் தான் வாலிபர்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு கருத்து கொடுக்கப்பட்டு, ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டு, ஒரு பாதை காட்டப்பட்டு, இந்த பாதைக்காக நீ உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும், நீ உன்னை இந்த பாதைக்காக இழக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவர்களுக்கு அந்த இலக்கை அடைவதுதான் குறிக்கோளாக இருக்கும். அதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த இலக்கை நோக்கி செல்லும் போது ஏற்படக்கூடிய எந்த இழப்பாக இருந்தாலும் சரி, அத்தனை இழப்புகளையும் மிக துணிச்சலாக, தைரியமாக, இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அவர்கள் கூறியது போன்று இதுவெல்லாம் உலக விஷயங்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சீர்திருத்தத்திற்கும், நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும், என்னுடைய ஒவ்வொரு தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் கூலி எனது ரப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்ற நம்பிக்கை உள்ள ஒரு வாலிபன், என்ற நம்பிக்கை உள்ள ஒரு வாலிப பெண், சகோதரர்களே, அவர்களால் தான் சமுதாயம் சீர்பெற முடியும், இந்த தீன் ஓங்க முடியும், இந்த சமுதாயத்திலே மீண்டும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்று கைசேதம் என்னவென்றால், முஸ்லிம்களாகிய நம்மிலே பலர் அப்படியே மேலோட்டமாக கடந்து சென்று விடுவார்கள். ஒரு வரலாறை பற்றியோ அல்லது அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளை பற்றியோ, இன்னும் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எதை எடுத்தாலும் கூட அதனுடைய ஒரு கருத்தை வெளிப்படையாக படித்துவிட்டு இலகுவாக கடந்து செல்லக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, குர்ஆன் என்பது அப்படி ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய புத்தகம் அல்ல. சிந்திப்பதற்காக, ஆழ்ந்து சிந்திப்பதற்காக, புரிவதற்காக, உள்வாங்குவதற்காக, அதிலிருந்து படிப்பினைகள், பாடங்கள் பெறுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம். கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி. இந்த குர்ஆன் பரக்கத்துடைய கிதாப். பரக்கத் என்றால் நீங்க நினைக்கிற இந்த சமுதாயம் இப்ப நினைச்சு வச்சிருக்கிற பரக்கத்து கிடையாது. பரக்கத் என்றால் என்ன தெரியுமா? அதையும் இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். குர்ஆனுடைய பரக்கத் என்றால் அதை ஓதி அதனால் உள்ளங்கள் சீர்திருத்த வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும், இல்மு கிடைக்க வேண்டும், அந்த இல்மை தானும் பின்பற்றி பிறருக்கும் போதிக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய முதலாவது பரக்கத். அடுத்து உலக விஸ்தீர்ணம் என்பது அது அப்பாற்பட்ட ஒன்று. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது நான் எங்கு வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் என்னை பரக்கத்து நிறைந்தவனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். பரம ஏழை ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உடுத்திய உடையை தவிர ஒழுங்கு செய்வதற்குண்டான லோட்டா வைத்திர எதுவுமே இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், என்னை பரக்கத்து பொருந்தியவனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று. தப்சீர் எடுத்து படியுங்கள். ஐ முஅல்லிமன், மக்களுக்கு மார்க்க இல்மை கற்றுக் கொடுப்பவனாக, ஆமிரம் பில் மஅரூஃப் வநாஹியன் அனில் முன்கர், மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவனாக, தீமையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். சகோதரர்களே, அதுதான் பிறக்கு. தீனை கற்பதும் கற்பிப்பதும், தீனுக்காக வாழ்வதும், அதுதான் பிறக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து விட்டார்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இருந்து விட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து விட்டார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து காலை வரை நஃபில் ஃபர்து வாஜிப் என்ற எல்லா தொழுகையிலும் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று துஆ செய்கிறோம் இல்லையா? என்ன பரக்கத்து? சட்டிப்பான பரக்கத்தா? சாப்பாடு பரக்கத்தா? காசு பணம் பரக்கத்தா? யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த கல்வியை கொண்டு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ், இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிமா இன்னல் அம்பியா லம் யுவர்ரிது திர்ஹமம் வலா தீனாரா, நபிமார்கள் திர்ஹம் தீனார்களை விட்டுவிட்டு செல்லவில்லை. வைன்னமா வர்ரசுல் இல்ம், அவர்கள் இல்மை விட்டுவிட்டு சென்றார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை சொல்கிறான், அதற்காக ஒரு அத்தியாயமே அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னஹும் ஃபிதியதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. அல்லாஹு தஆலா அந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அம் ஹஸிபத் அன் அஸ்ஹாபல் கஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாதினா அஜபா. நபியே, குகைவாசிகளை பற்றியும் அந்த ரக்கையும் பலகைவாசிகளை பற்றியும் அவர்கள் மிக ஆச்சரியமானவர்கள் என்று விளங்கிக் கொண்டீர்களா? அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை இப்படி ஆரம்பித்து விட்டு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உண்மை வரலாறை ஒரு அத்தியாயமாகவே கொடுக்கின்றான் சகோதரர்களே. அப்படி சொல்லும் போது நம்முடைய ரப்பு எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் ஃபஸிதுனாஹும் ஹுதா வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமூ ஃபகாலூ. அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் இன்னஹும் ஃபித்யதுன், இந்த பாலிகானதிலிருந்து அல்லது 15 வயதிலிருந்து 40 வரை உள்ள அந்த காலகட்டத்தை பெரும்பாலான அறிஞர்கள் வாலிப காலகட்டம் என்று சொல்கிறார்கள். 40 பிறகு 50 வரை கஹூலத், வயோதிகத்திற்கு முந்தைய காலகட்டம், அரபியிலே கஹூலத் என்று சொல்வார்கள். பிறகு 50 வயதிற்கு பிறகு மீதமுன்னான வாழ்க்கையை ஷைகூகத் என்று சொல்வார்கள். வயோதிகத்தின் தொடக்கம், பிறகு வயோதிகம். சகோதரர்களே, இஸ்லாமிய உலகிலே முந்திய வரலாறுகளிலும் சரி, பிந்திய வரலாறுகளிலும் சரி, தௌஹீதுடைய புரட்சியும் தௌஹீதுடைய எழுச்சியும் அல்லாஹு தஆலா இந்த வாலிபர்களை கொண்டு வாங்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் وَلَقَدْ آتَيْنَا إِبْرَاهِيمَ رُشْدَهُ مِنْ قَبْلُ وَكُنَّا بِهِ عَالِمِينَ. இப்ராஹிமுக்கு தெல்ல தெளிவான அறிவை நாம் அவருக்கு கொடுத்தோம், அவருடைய தகுதியை நாம் அறிந்திருந்தோம். எந்த வயதிலே தாவா பணி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? 15 வயது ஆனவுடனேயே அவர்கள் தாவாவை ஆரம்பித்து விட்டார்கள். வாலிப வயதிலே தாவாவின் புரட்சியை செய்தார்கள். இன்னா சமிஅனா ஃபதன், இன்னா சமிஅனா ஃபதன் யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செயலை யார் செய்திருப்பார் என்றால், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் கூறப்படும், அந்த வாலிபர் தான் இந்த செயலை செய்திருப்பார். வரலாறு உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. அல்லாஹ் வாலிபர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இங்கே இந்த மிகப்பெரிய தியாக கூட்டம், பெரிய செல்வந்தர்கள், மந்திரிகளுடைய பிள்ளைகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள். இந்த சமுதாயம் ஷிர்க் செய்ய நிர்பந்திக்கிறது, இந்த சமுதாயம் வழிகட்டில இருக்கிறது, இஸ்லாமிய தாவா பணி இவர்களுக்கு செய்து அங்கே பலன் இல்லை, நம்மை இவர்கள் குஃப்ரிலே மாற்றி விடுவார்கள் என்று பயந்து இந்த ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு ஈமான் போதும் என்று தங்களது ஊரை விட்டு ஓடியவர்கள் தான் அந்த குகைவாசிகள். வாலிபர்களால் தான் முடியும் எல்லா சுகங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக மறுமைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தியாக உணர்வு, அந்த வீரம், அந்த தைரியம், மன வலிமையை அல்லாஹ் வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இவர்கள் ஈமான் கொண்ட கூட்டம் என்று சொன்னார்கள் என்றால், அந்த ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ் அந்த ஈமானை அங்கீகரித்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்திற்கு ஏற்ப அவர்களுடைய ஈமான் நிறைவுற்றிருந்தது. நம்மள மாதிரி ஈமான் கிடையாது. நம்ம ஈமான் எப்படி தெரியுமா? பனி இஸ்ராயல் ஈமான் மாதிரி. நம்ம ஈமான் எப்படி? பனி இஸ்ராயல் ஈமான் மாதிரி. அல்லாஹ் மன்னிக்கணும், பாதுகாக்கணும். சனிக்கிழமையில மீன் பார்த்தாங்க பாருங்க, சனிக்கிழமையில மீன் வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون. மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டே இருப்போம், மார்க்கத்தை பின்பற்றிக்கிட்டு தான் இருப்போம். அந்த பக்கம் சைத்தான் கொஞ்சம் அப்படியே அவனுடைய அலங்காரத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், தீனை விட்டுட்டு ஓடி போயிடும். தீனை விட்டுட்டு ஓடி போகக்கூடிய பலவீனமான ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் நமது ஈமானை உறுதிப்படுத்துவானாக. கணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தின் மூலமாக வாலிபர்களுக்கு இங்கே உணர்த்துகின்றான். வரலாறை நமக்கு சொல்கிறான் என்றால், நம்முடைய வாலிபர்களுக்கு படிப்பினையாக பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், ஈமான். வாலிப சமுதாயமே, இளைஞர்களே, இளைஞிகளே, உங்களுடைய ஈமான் இன்று மிகப்பெரிய சவாலுக்கு ஆளாக இருக்கிறது. மிகப்பெரிய எதிரிகளால் மிகப்பெரிய சவாலுக்கு ஆளாக இருக்கிறது. படிக்க போகக்கூடிய இடத்திலே ஈமானுக்கு பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஈமானுக்கு பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை சீர்திருத்துவானாக, பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா அவனது குர்ஆனிலே வர்ணிப்பதை போன்று, இந்த பிற மதத்தவர்களுடைய விருப்பம் என்னவென்றால், அவர்கள் காஃபிராக இருப்பது போன்று நீங்களும் காஃபிராகிவிட வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், உங்களிடத்தில் அவர்கள் போர் கொடுப்பார்கள், சட்டை செய்வார்கள், உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்புவதற்காக. நம்முடைய வாலிபர் சமுதாயத்தின் நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர, அல்லது பலரை தவிர, இன்று இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது, அதையும் நாம் பேச வேண்டும். படிப்பு, படிப்பு, படிப்பு. கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லை. ஷேக் அவர்களும் கூறினார், படிப்பு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு முஸ்லிம், ஒரு முவஹ்ஹித், அல்லாஹு அக்பர் என்ற அதானை கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை, ரப்புக்கு பணிந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை இல்லையா? அல்லாஹுவிற்கு அவன் முதலாவதாக விசுவாசமாக இருப்பான், இணை வைக்காத முவஹ்ஹிதாக இருப்பான், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக இருப்பான். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு உலக வாழ்க்கை. அப்படி இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்களது நாட்டில் நாங்கள் தௌஹீதை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருந்தால், இது எங்கள் நாடு, இது எங்கள் ஊர், இதற்காக நாங்கள் எதையும் செய்வோம், தியாகங்களை. அப்படி இல்லை என்றால், இது எங்கள் நாடு இல்லை, நாங்கள் இங்கே இருக்கவும் மாட்டோம். மக்காவையே அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விட்டார்கள் என்றால், உலகத்திலே அல்லாஹ்வின் சகோதரர்களே, மக்காவை விட ஒரு சிறந்த ஊர் இருக்க முடியுமா? இந்நாட்டு சொன்னான். என் அடியார்களே, பூமி எல்லாம் என்னுடைய பூமி, விசாலமானது, நீங்கள் எங்கு சென்றாவது என்னை வணங்குங்கள். நான் இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய முதல் நோக்கம், வாலிபர்களே வாலிபிகளே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்விற்கு இபாதத்து செய்ய வேண்டும். அந்த இபாதத்தை நான் கற்க வேண்டும். அந்த இபாதத்தை களப்பற்ற முறையிலே நான் செய்ய வேண்டும். அந்த இபாதத்திலே எந்த சமரசமும் செய்ய மாட்டேன். இன்று பாருங்கள், பாட புத்தகங்களிலே சிறுக்கு முழுமையாக நுழைக்கப்பட்டு விட்டது. படிக்கக்கூடிய கல்லூரிகளில் பெரும்பாலான இடங்களிலே தொழுகைக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் வாலிப பெண்களுக்கு ஹிஜாபுடைய நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் வாலிபர்களுக்கு அவர்கள் இஸ்லாமிய ஆடை அலங்காரங்களை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணுவதற்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே வேலைக்கு சென்றால், இன்டர்வியூக்கு சென்றால் பல வாலிபர்களை சந்தித்து அவர்களுடைய அந்த மிகப்பெரிய வேதனையை கேட்டுவிட்டு சொல்கிறேன். படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, அதை பற்றி அங்கே கேள்வி இல்லை. நீ ஏன் தாடி வைத்திருக்கிறாய்? நீ ஏன் உனது பேட்டை கரண்டைக்காலுக்கு மேலே உடுத்தி இருக்கிறாய்? கேள்வியை பாருங்கள் சகோதரர்களே. இப்படியான மிகப்பெரிய ஈமானிய சவால்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய வாலிப பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கேதான் நாம் சோதிக்கப்படுகிறோம். சனிக்கிழமை வாசிகளைப் போல சோதிக்கப்படுகிறோம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம், நம்முடைய தீன் என்று உறுதியில இருப்போமேனால், அல்லாஹ் கூறியது போல இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் ஃபஸ்தினாஹும் ஹுதா, அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழுவார்கள், அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். எப்படிப்பட்ட ஹிதாயத்? தீனிலே நீ என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே நீ என்ன செய்ய வேண்டும், உன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், உனக்கு எல்லாவற்றுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்படும். சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்திலே ஈமானிய வலிமை வேண்டுமா? வாலிபர்களே, அதற்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அவர்களது உள்ளங்களை நாம் வலிமைப்படுத்தினோம், பலப்படுத்தினோம். எப்போது என்றால், இன்றைய காலகட்டத்தை போலல்ல. நீ நமஸ்காரம் சொல்ல சொன்னாலும் நானும் நமஸ்காரம் சொல்லுவேன், நீ வணக்கம் சொல்ல சொன்னாலும் நானும் வணக்கம் சொல்ல சொல்லுவேன், நீ கையெடுத்து கும்பிட சொன்னா நானும் கையெடுத்து கும்பிட சொல்லுவேன், நீ என்ன சொன்னாலும் நானும் செய்வேன். அப்படி அல்ல. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னஹும் ஃபித்யதுன் வரபத்துனா அலா குலூபிஹிம் இத் காமு ஃபகாலு ரப்புனல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ், அவன் தான் வானங்களை பூமியை படைத்தவன், அவனுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் அழைத்தால் நாங்கள் மிகப்பெரிய அநியாயமான அக்கிரமமான வார்த்தையை கூறியவர்களாக ஆகின்றோம். சகோதரர்களே, இன்றைய வாலிப சமுதாயம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அவர்களை நோக்கி பேசுகிறது என்றால், உன்னுடைய ஈமானை பரிசோதனை செய், உன்னுடைய ஈமானிலே நீ முதலாவதாக உருவாகு. நீ டாக்டர் ஆகுவதற்கு முன்பு, நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகுவதற்கு முன்பு, உலகத்தில் எந்த துறையில் நீ உருவாக வைத்தாலும் உருவாகலாம், அதற்கு முன்பாக நீ ஒரு மூமினாக உருவாகு. அதற்கு தானே இந்த சூரத்துல் கஹ்ஃப், அதை தானே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த வாலிப சமுதாயத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விதமான கட்டமைப்புகளை வாலிப சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள். ஒன்று என்ன? அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தீன், அவர்களுடைய இஸ்லாம், அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய அஹ்லாக். இத்தகைய ஒரு உறுதியான ஒரு வழிகாட்டலை கொடுத்து அவர்களை அப்படியே உருக்கி வார்த்தெடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு வாலிபர்களை பெரும்பாலும் கெடுக்கக்கூடிய, மயக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா பெண்களின் ஃபித்னா. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை எதிரிகள், மாற்றார்கள், பிற மதத்தவர்கள், இஸ்லாமின் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், இஸ்லாமுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை உள்ளவர்கள் எல்லோரும் இந்த வாலிபர்களை கெடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடியது என்ன தெரியுமா? பெண்களைத்தான். ஒரு வாலிபனிடத்திலே வெட்கம் இல்லை என்றால், ஒரு வாலிபனிடத்திலே கற்பு இல்லை என்றால், ஒரு வாலிபனிடத்திலே தனது பார்வையை தாழ்த்தக்கூடிய அந்த பக்குவம் இல்லை என்றால், இவள் அந்நிய பெண், இவளிடம் பேசுவது தனிமையில் இருப்பது எனக்கு கூடாது என்பதை அவன் புரியவில்லை என்றால், ஒரு வாலிப பெண், இந்த மனிதர் எனக்கு மகரமானவர் இல்லை, அவரிடத்தில் பேசுவது எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல, அவர் யாராக இருந்தாலும் சரி என்ற அறிவு இருக்குமேயானால், சகோதரர்களே, இத்தகைய சீர்கேடுகளை இன்று சமுதாயம் என்று சந்தித்திருக்குமா? இந்த பெண்களை கொண்டும், ஆபாசங்களை கொண்டும், சினிமாக்களை கொண்டும், அந்த சினிமா பாட்டுகளை கொண்டும், இசைகளை கொண்டும் சைத்தான் நம்முடைய வாலிபர்களை மிகவும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைய வாலிபர்களுடைய ஈமானிய பலவீனம் குணங்களிலே மிகவும் மட்டரகமாக தாழ்ந்த தரத்திற்கு சென்று விட்டதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அவர்களுடைய பள்ளிக்கூடங்களிலே, பள்ளி பருவங்களிலே, பாடத்திட்டங்களிலே வெட்கம் ஒழுக்கம் என்ற ஒரு அடிப்படை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது, முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் தன்னுடைய தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு, ஒரு வாலிப பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? உன்னுடைய ஒழுக்கம், நீ ஒரு மூமினாக இருப்பது போன்று நீ ஒரு ஒழுக்கமுள்ள வாலிபனாக, ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. ஏனென்றால் இதிலே கோட்டை வறுமையானால், இதிலே ஓட்டை விடுமையானால், அங்கே இபாதத்திலே ஓட்டை விடும், அங்கே ஈமானிலே ஓட்டை விடும், அங்கே அக்லாக் முற்றிலுமாக ஈமானே செத்து போய்விடும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக உபதேசம் செய்கிறார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சில நேரங்களில் மிக தெளிவாக இருக்கும், சில நேரங்களில் மிக சூசகமாக சொல்வார்கள். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஷாராவாக சொல்ல வேண்டியதை இஷாராவாக சாடையாக சொல்வார்கள். சில இடங்களில் எவ்வளவு அழகிய முறையிலே கண்ணியமாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு கண்ணியமாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தபாஅ மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபின்னஹு அகத்து லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ் ஃபமன் லம் யஸ்தத்அ فعليه بالصوم فانه له وجاء. தெளிவ குப்ரம் வாலிபர்களே, வாலிப சமுதாயமே அப்படினு சொல்லு. நான் இந்த பயானை முதல்ல ஆரம்பத்தில் செய்யும்போது நம்மள பார்த்து சொல்லுவேன், இப்ப எனக்கு வயசு 50 தாண்டிச்சு, அதனால உங்களை பார்த்து சொல்ல வேண்டியது நிலையில இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை போன்ற வாலிபர்களை அழைக்கின்றார்கள். வாலிப கூட்டமே, யா மஅஷர ஷபாப், என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாலிபர்களே, சகோதரர்களே, கற்பொழுக்கம் உள்ள ஒரு வாலிப கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி கட்டமைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாலிபர்களுக்கும் இன்றைய சமுதாயத்தினுடைய வாலிபர்களுக்கும் கொஞ்சம் நாம் ஒரு அளவு மதிப்பீடு போட முடியுமா? அல்லாஹ் அக்பர். என்ன ஒழுக்கம்! பார்வையில் என்ன ஒழுக்கம்! பேச்சிலே என்ன ஒழுக்கம்! ஈமானிய சுத்தம்! எத்தகைய ஒரு ஈமானுடைய பாதுகாப்பை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சொன்னார்கள், வாலிப கூட்டமே, உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்குண்டான உடல் ஆற்றல், பொருளாற்றல் இருக்கிறதா? உடனே நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவர்களது ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை, குறிப்பாக வாலிப சமுதாயத்திற்கு. அதற்கு தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய சுந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உடல் பொருளுடைய ஆற்றல் இருக்கிறதா? உடனே திருமணம் முடியுங்கள். ஃபல்யதஸவ்வஜ், இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, அம்ரு. பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்படி திருமணம் முடித்துக் கொண்டால் உங்களது பார்வைகளை அது தாழ்த்திவிடும், உங்களது மர்மஸ்தானங்களை, அவரத்துகளை, உங்களுடைய கற்பொழுக்கத்தை அது பாதுகாத்துவிடும். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாத சமுதாயத்தை பற்றி நாம் பேசவில்லை சகோதரர்களே. அவர்களை போன்று நம்முடைய வாலிப சமுதாயமும் ஒரு கல்லூரியிலே, கல்லூரியை விடுங்கள், மேல்நிலை பள்ளியிலே படிக்கக்கூடிய வாலிபனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இல்லையா? சமீபத்திலே சென்னையிலே ஒரு இடத்திலே பார்த்தால் ஒரு வாலிபனிடத்திலே நாலு செல்போன், நாலு நம்பர், என்னன்னு புரிஞ்சுங்க அவ்வளவுதான். இதுக்கு மேல உள்ளார போச்சவர். இது ஒன்று ரெண்டு சம்பவம் அல்ல, இப்படியாக எத்தனை சம்பவங்கள். வாலிப பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், குறிப்பாக கலப்பு அதாவது கோ எஜுகேஷன் படிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாவா பணியிலே இருக்கின்ற ஒரு சிறிய அனுபவத்தால் சொல்கிறேன், நம்முடைய தாயிகள் ஒருவருக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுத்து அவரை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எடுப்பதற்கு அவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அங்கே அவருடைய பெயரை மாற்றி கெசட் புத்தகத்தை வாங்கி பார்த்தால் இங்கே நூற்றுக்கணக்கான அல்லது பத்து கணக்கான ஃபாத்திமாக்கள் கதீஜாக்கள் தங்களது பெயரை மாற்றி வேறெங்கே சென்றிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், படிக்கக்கூடிய காலத்திலே பிற மதத்தவர்களோடு ஏற்பட்ட நட்பால் அவர்களை கல்யாணம் முடித்துக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஓடியிருப்பார். என்ன காரணம்? இவன் அந்நியன், நான் படிக்க வந்தது கல்லூரிக்கு படிப்புக்காகவே தவிர காதல் செய்வதற்காக அல்ல, எனது மனமகள் எனது கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக அல்ல. நான் எப்படி பேச முடியும் இந்த அந்நிய ஆணோடு? அந்த ஒழுக்கம் அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்குமே ஆனால், சகோதரர்களே, இத்தகைய சீர்கேடு நடந்திருக்குமா? ஒரு பெண் இஸ்லாமை விட்டு வெளியேறுவதால் ஒரு பெண் நினைக்காதீர்கள், அவளுடைய சந்ததியை இஸ்லாமை விட்டு வெளியேறி விட்டது என்பதை உணருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், திருமண வயது வந்து விட்டதா, வாலிப வயது வந்து விட்டதா, வலிமை இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, உடனே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் வழி சொன்னார்கள், அப்படி வசதி இல்லையா, உடல் ஆற்றல் இருக்கிறது, வசதி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வையுங்கள், இச்சையை கட்டுப்படுத்துங்கள், இச்சையை கட்டுப்படுத்துங்கள், அந்த நோன்பு உங்களது இச்சையை குறைக்கும், கட்டுப்படுத்தும் என்று சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, வாலிபர்களுக்கு அவ்வளவு முக்கியம் அவர்களுடைய கற்பொழுக்கம். இன்று இந்த ஆபாசமான அசிங்கமான இந்த ஆடை உடை கலப்பு கலாச்சாரத்தால் நம்முடைய வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் சீர்கெட்டதால், இதையெல்லாம் தடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அதான் பாதிப்பு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இஸ்லாம் உனக்கு பெண் தோழி இருப்பது கூடாது, உனக்கு ஆண் தோழன் இருப்பது கூடாது இல்லையா? ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே தனிமையிலே நீ சந்திப்பது, அவனோடு வாகனத்திலே செல்வது உனக்கு கூடாது. பட்டியல் போட்டுக் கொடுக்கிறது. அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஏற்படுகிறது அவர்களுக்கு? இஸ்லாமின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இதை போதிக்கக்கூடிய அறிஞர்கள், இதை போதிக்கக்கூடிய மார்க்க வழிகாட்டிகள், அழைப்பாளர்கள், அவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள், இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள். நவீன இஸ்லாம் இவர்களுக்கு தெரியவில்லை, மாடர்ன் இஸ்லாம் இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ தெரியாதவர்கள், பிற்போக்குவாதிகள், பழமைவாதிகள் என்ற பெயரை சொல்கிறார்கள். சகோதரர்களே, தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையிலே வாழ்கிறோம் என்ற காரணத்தால் சொல்கிறேன், குறைந்தது ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு குறைந்தது ஒரு மாதத்திற்கு 5-10 கேசுகளை சந்திக்கின்றோம். யாரெல்லாம் எங்களுக்கு ஈமானை விட, இஸ்லாமை விட, தீனை விட, மறுமையை விட கல்விதான், பொருளாதாரம் தான் முக்கியம் என்பதாக அனைத்தையும் திறந்துவிட்டு இந்த கல்விக்காக மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தங்களது பெண் பிள்ளைகளை உருவாக்கினார்களோ படித்தார்களோ, கடைசியில் அவர்களுக்கு அந்த பிள்ளைகளே மிஞ்சவில்லை, அவர்களை உதறிவிட்டார்கள், சீ போ என்று விரட்டி விட்டார்கள், நீயும் தேவையில்லை, உனது மார்க்கமும் தேவையில்லை என்று அவர்கள் ஓடிவிட்டார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை. உன்னுடைய வெளிச்சமான வருங்காலத்துக்காகத்தான் அந்த பெற்றோர் மார்க்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உலக கல்வி தேவை என்பதாக உன்னை அனுப்பினார்கள். இறுதியாக அந்த பெண் என்ன செய்தால், மார்க்கம் இல்லாத காரணத்தால் நீயே எனக்கு வேண்டாம் என்று உதறிவிட்டு அவள் எங்கோ சென்று விடுகிறாள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கிறார்கள். அபூதர் அல் ரிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வாலிபர், அல்லாஹுவின் தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று உபதேசங்களை தொடர்ந்து அப்படியே கூறுகிறார்கள். மூன்று உபதேசங்களை தொடர்ந்து அப்படியே கூறுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இத்தகில்லா, அபூதர் நீ எங்கிருந்தாலும் சரி அல்லாஹுவை பயந்து கொள். அல்லாஹ்வின் அடியார்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, சகோதரிகளே, இது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுத்த அறிவுரை. ஒரு வாலிபன் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்றால், அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்றால், அவன் எங்கிருந்தாலும் சரி அவனுக்கு தேவை தக்வாவுடைய வாழ்க்கை. துபாயில் வேலையா, சவுதி அரேபியாவில் வேலையா, அமெரிக்காவில் வேலையா, அதெல்லாம் இரண்டாவது தான். நான் எங்கு வாழ்ந்தாலும் சரி தக்வாவோடு வாழ பழகுவேன், தக்வாவோடு வாழ்வதை மட்டுமே அடிப்படையாக வைப்பேன், எனது தக்வாவை டேமேஜ் படுத்தக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் நான் செல்ல மாட்டேன். எல்லாவே நடிகார்களே, பொருளாதார முன்னேற்றம் மட்டும்தான் நமக்கு நோக்கமா? உலகம் உலகம் உலகம், காசு பணம் பங்களாக்கார், இதுதான் ஒரு முஸ்லீமுடைய குறிக்கோளாக இலக்காக பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க முடியுமா? அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான், யாருக்கு துன்யா மட்டுமே நோக்கம் என்று இருக்கின்றார்களோ, நபியே அவர்களிடத்தில் பேசவும் செய்யாதீர்கள், உபதேசமும் செய்யாதீர்கள், நமது திக்ரை மறந்தவர்கள், அவர்களை விட்டு வெளியே சென்று விடுங்கள் நீங்கள். அதுதான் அவர்களது மண்டையிலே இருக்கக்கூடிய அறிவு என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு விசாலமான ஒரு மறுமையை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். எந்த மறுமை? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், குபைப், கப்பாபுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்ததோ, உசாமாவின் கண்ணுக்கு முன்னால் இருந்ததோ, அலியின் கண்ணுக்கு முன்னால் இருந்ததோ, அந்த சஹாபிய பெண்களின் கண்ணுக்கு முன்னால் இருந்ததோ, அந்த மறுமை, அந்த சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். உலகம் நெருக்கடியாக இருக்காது. யாருக்கு மறுமை கண்ணுக்கு முன்னால் இல்லையோ அவர்களுக்கு தான் உலகம் நெருக்கடியாக இருக்கும். யாருடைய கண்ணுக்கு முன்னால் ஆகிரத் இருக்குமோ, விசாலமான சொர்க்கம் இருக்குமோ, அவர்களுக்கு இந்த உலகம் நெருக்கடியே இல்லை. ஹலாலுக்காக முயற்சி செய்வார்கள், மாற்று கருத்து இல்லை, முன்னேறுவதற்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் எங்கே தீனுக்கு இடையூறாக இருக்குமோ, மார்க்கத்திற்கு இடையூறாக இருக்குமோ, அத்தகைய துன்யாவை தேட மாட்டார்கள். அத்தகைய வாழ்க்கையிலே தங்களை போட்டுக்கொண்டு ஈமானை, மறுமையை இழக்க மாட்டார்கள். திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வச்சு சொல்றது பொருத்தமா இருக்கு. இன்றைக்கு நிறைய உடற்பயிற்சி கூடங்கள்லாம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய கூடங்கள் வந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு, ஆனா சொல்லிதான் ஆக வேண்டியதா. மார்க்க கல்வி படித்த ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கக்கூடியவருடைய கல்யாணமான, திருமணமான மகள், அவள் அந்த மகளுக்கு இந்த உலக படிப்பையே அதிகமாக கொடுத்துவிட்ட காரணத்தால் வெட்கத்தை இழந்தவள், நான் எனது உடல் பெருத்துவிட்டது, நான் கண்டிப்பாக உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று என்னை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செல்கிறாள். யாருங்க? மார்க்க கல்வி படித்த ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கக்கூடியவருடைய மகள். கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? திருமணமானவள், கணவனை விட்டால், பிள்ளையை விட்டால், மார்க்கத்தையும் விட்டுவிட்டால், அங்கே இருந்த கோச்சோடு குஃப்ரோடு சென்று விட்டாள். அந்த இமாமுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு மனவேதனையாக இருக்கும்.
மிம்பரிலே எத்தனை முறை பயான் பண்ணியிருப்பார், மார்க்கத்திற்கு மக்களுக்கு எவ்வளவு உபதேசம் செய்திருப்பார், எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்திருப்பார். சகோதரர்களே நினைத்து பாருங்கள். அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஹைஸுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் சரி தக்வாவோடு வாழ பழகிக்கொள். சகோதரர்களே இது நேரடியாக வாலிபர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அறிவுரை. ஏனென்றால் கேட்டவர் அபூதர் ரிஃபாரி தன்னுடைய வாலிப பருவத்திலே வந்து கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்க வழக்கங்களிலே ஒன்று, கேட்டவருக்கு ஏற்ப அறிவுரை சொல்வார்கள். கேட்டவருடைய அந்த மனநிலையை புரிந்து, அவர் கேட்கக்கூடிய தொனியை புரிந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்கள், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, அப்படியே நீ ஒரு தப்பு செய்து விட்டாலும் உடனே தௌபா செய்து திருத்திக் கொண்டு ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். இயற்கைதான், ஏதாவது தவறுகள் நடந்துவிடும். நமது தந்தை தவறு செய்து விட்டார், மனிதனால் தவறு நடந்துவிடும், உடனே திருந்திவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வர வேண்டும் வாலிபர்களே. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வகாலத்தின் நாச பிஹுலுக்கின் ஹசனின், மக்களிடத்திலே அழகிய குணத்தோடு பழகு. வாலிபம் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் முரட்டுத்தன்மையும் சேர்ந்திருக்கும் இல்லையா, வலிமை இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அடவாடித்தனமும் கூட சேர்ந்திருக்கும், திமிரும் சேர்ந்திருக்கும். நான் ஏன் பணிய வேண்டும், நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும். வாகனம் ஓட்டுவதிலே வேகம், விட்டுக் கொடுப்பதற்கு மனது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வா போட்டு பார்த்து விடலாம், நீ பெரியவனா நான் பெரியவனா என்று. இப்படியாக முரட்டு குணம் இருக்கும் ஒரு முஸ்லிம் வாலிபருக்கு, ஒரு முஸ்லிம் வாலிபர் பெண்ணுக்கு இத்தகைய முரட்டு குணமோ, மக்களோடு பழகும் பொழுது கடின சுபாவத்தோடு பழகுவதோ கூடாது. அபூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூதர் நல்ல குணத்தோடு, அழகிய குணத்தோடு மக்களிடத்திலே பழகு, உன்னை விட பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு பழகு, உன்னை விட சிறியவர்களிடத்திலே இரக்கத்தோடு பழகு, அதுதான் அழகிய குணம். இதோடு முடிக்கல, அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாழ் வருகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அவரும் வாலிபர். அவரும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஔசினி, எனக்கு நீங்கள் வசியத்தை அறிவுரை கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதருக்கு என்ன அறிவுரை சொன்னார்களோ அதே அறிவுரையை சொல்கிறார்கள். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமா, முதலாவதாக சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைஸுமா குன், மாதே நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். அமைதியாயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு முஆத் பேசாம இருந்தாங்க கொஞ்ச நேரம். பிறகு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஜித், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஒரு தீமை செய்தால் உடனே நன்மை செய்து விடு, அந்த தீமையை அந்த நன்மையை அழித்து விடும். முஆத் சிந்தித்தார்கள், அமைதியாகி விட்டார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து கேட்கிறார்கள், ஜித் யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக எனக்கு அறிவுரை தாருங்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறையாக சொன்னார்கள், வகாலிதின் நாஸ பிஹுலுக்கின் ஹஸன், மக்களிடத்திலே அழகிய குணத்தோடு பழகுவாயாக. சகோதரர்களே இந்த மூன்று அறிவுரையும் நம்முடைய வாலிப சமுதாயத்திற்கு இன்று எவ்வளவு முக்கியம் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களுடைய சமுதாயம், அவர்களை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை எடுத்து பார்த்தால் அங்கே வாலிபர்களுடைய அமல்களை எடுத்து பார்க்கிறோம். அதற்கென்று தனியாக ஒரு பிரத்யோகமாக அறிவிப்புகளை பார்க்கிறோம். முஸ்னத் அஹமதிலே ஒரு அறிவிப்பு வருகிறது, நம்முடைய வாலிபர்கள் மிகவும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதற்கிடையில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நம்முடைய வாலிபர்களுடைய நேரம் எப்படி கழிகிறது, நம்முடைய வாலிபர்களுடைய நேரம் எப்படி கழிகிறது என்று ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு வாலிப இஸ்லாமிய பெண்ணும் ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு தனிமையிலே அமர்ந்து ஒரு நோட்டிலே எனது நேரம் காலையிலிருந்து மாலை வரை, பிறகு இரவிலே எப்படி கழிகிறது என்று எழுதி பார்க்கட்டும். பள்ளிக்கூட நாட்களிலே எப்படி கழிகிறது, விடுமுறை நாட்களிலே எப்படி கழிகிறது என்று
சுய பரிசோதனைக்காக, யாரிடத்திலும் பெயர் வாங்குவதற்காக அல்ல, யாரையும் படிப்பதற்காகவும் நான் சொல்லவில்லை, சுய பரிசோதனைக்காக எழுதி பாருங்கள். பிறகு தெரியும் எந்த அளவு நாம் பலவீனமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அலட்சியமாக, தீனிலே மிக தூரமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா வாழ்க்கையிலே 70 வாலிபர்கள், அன்சாரி வாலிபர்கள் இருந்தார்கள். வார்த்தையே அப்படி வருகிறது. எப்படி வருகிறது? 70 அன்சாரி வாலிபர்கள் இருந்தார்கள். ஏன் அங்க குறிப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 70 பேர் சும்மா குறிப்பிட்டு போயிருக்கலாம்ல. ஹதீஸ்ல ஏற்கனவே சொன்ன, குரான்ல வரக்கூடிய வார்த்தையும் வீணானதல்ல, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையும் வீணானதல்ல. ஏன் குறிப்பிட்டாங்க? நம்ம எல்லாம் சிந்திக்கிறாங்க. 70 வாலிபர்கள் இருந்தார்கள். சரி, என்ன தெரியுமா, பகல் எல்லாம் மஸ்ஜிதிலே இருப்பார்கள், பகல் எல்லாம் மஸ்ஜிதிலே இருப்பார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளிகளுக்கு பணிவிடை செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு தேவை என்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்காக அனுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவதாக வந்து நிற்பார்கள். அவர்களை அனுப்பியதற்கு பிறகு மீண்டும் போர் வீரர்கள் தேவை என்றால் தான் மற்றவர்களிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை தேர்ந்தெடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் வாலிபர்கள். இங்கு இன்னொரு விஷயத்தையும் நான் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடுவேன், அதையும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணமாகுவதை விட ஒரு சிறந்த நர்பாக்கியம் இந்த உலகத்திலே இல்லை. அதற்காகத்தான் இந்த வாலிபர்கள் அப்படியே தங்களை தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வாழ தெரியாதவர்கள் அல்ல, உழைக்க தெரியாதவர்கள், வீண் வெட்டியர்கள் அல்ல, பிழைக்க தெரியாதவர்கள் அல்ல, குடும்பம் கோத்திரம் இல்லாதவர்கள் அல்ல, தொழில்துறை இல்லாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நபி கொண்டு வந்த இந்த தீனுக்காக ஒரு முதல் சமுதாயமாகிய நாம் தயாராகவில்லை என்றால், நாம் அர்ப்பணிப்பு செய்யவில்லை என்றால் என்ற அந்த கேள்விதான் அவர்களை இத்தகைய தியாகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது. ஒரு கூட்டம் வேற வழியே இல்லை, சும்மா பள்ளியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அது கிடையாது, அதையும் வரவேற்கிறோம். சரி, வேற எங்கேயும் போகாம பள்ளிக்காவது வந்தாரு. எல்லாம் இருந்தும் எனக்கு முதலாவதாக மஸ்ஜித், எனக்கு முதலாவதாக தீன். அந்த துன்யாவையும் பேலன்ஸாக பேண வேண்டும், அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. மொத்தமா பள்ளின்னு சொல்லிட்டு துன்யாவை தூக்கி உதறிட்டு வர சொல்லல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும். விஷயத்துக்கு வாங்க. என்ன வருகிறது என்றால், அதனுடைய அந்த இறுதி வாக்கியங்கள் ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. பகலெல்லாம் எப்படி கழிஞ்சிச்சு? இறங்கின வகைய மனப்பாடம் செய்யறது, ரசூல் சுல்லா சொன்ன ஹதீச மனப்பாடம் செய்யறது, புதுசா வந்தவங்களுக்கு இஸ்லாம சொல்லித்தரது, ரசூல்லாவுடைய ஹிதுமத்து, ரசூல்லாவுடைய குடும்பத்தாருடைய ஹிதுமத்து. இப்படி பகலெல்லாம், அதுவும் அந்த மதினாவுடைய வெயில்ல ஒரு வாழ்க்கை கழிந்தால், குறிப்பா இஷாவுக்கு பிறகு என்ன செய்ய தோணுங்க? எப்பா முடிஞ்சிச்சா வேணா எல்லாம் அல்லானு நிம்மதியா போய் எங்கேயாவது தூங்கும். புரியுதா உங்களுக்கு? இதான மனசு சொல்லும். ஆனா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அனேகமா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், இந்த வாலிபர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். காலையில இருந்து மஸ்ஜிதில் இருந்துட்டோம், ரசூல்லாவும் ஒத்துக்க மாட்டாங்க திரும்ப இரவும் இங்க இருக்கிறது இல்லையா. இந்த வாலிபர்கள் மஸ்ஜிதை விட்டுட்டு மதீனால மக்களுடைய கண் எதுவும் படாத, பார்வை படாத எங்கேயாவது ஒரு மூளைக்கு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? மஸ்ஜிதை விட்டுட்டு எங்க போயிடுவாங்க? ராத்திரில மதீனால எங்கேயாவது ஒரு மூளைக்கு போயிடுவாங்க. போய்விட்டு அந்த 70 சஹாபாக்களும் தொழுவார்கள். பகலிலே ரசூலுல்லாவிடத்தில் படித்த கல்வியை அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள், மனப்பாடம் செய்து கொள்வார்கள், நினைவு கூர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு தஹஜ்ஜத் முடிந்து சுபுஹுடைய தொழுகைக்கு முன்பாக நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு, கிடைத்த விறகுகளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு சுபுஹுக்கு வந்து விடுவார்கள். சொல்கிறார் அறிவிப்பாளர், மஸ்ஜிதிலே இருந்தவர்கள் ரசூலுல்லாவும் தோழர்களும் எண்ணிக்கொள்வார்கள், அந்த வாலிபர்கள் இரவிலே வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று, இரவிலே வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று வீட்டில் உள்ளவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், அந்த தோழர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள் என்று. இஹ்லாஸ் பார்த்தீங்களா, இஹ்லாஸ் பார்த்தீங்களா, எப்படி அவர்களுடைய நேரம் கழிந்தது, முற்றிலுமாக தங்களை அப்படியே தீனுக்காக உருக்கிக் கொண்டார்கள் சகோதரர்களே. இந்த 70 பேர் தான் அந்த பிகர் மவுனா என்று ஒரு சம்பவம் வரும் பாருங்க, ரொம்ப உருக்கமான ஒரு நிகழ்வு அது. குர்ஆன் ஓதி தருவதற்கு, மார்க்கத்தை கற்றுக் கொடுவதற்கு எங்களுக்கு ஒரு குழுவை அனுப்புங்கள் என்று அழைத்து சென்று ஏமாற்றி வஞ்சகமாக கொல்லப்பட்டார்களே, அவர்களை கொண்டவர்களுக்காக 15 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தொழுகையிலே சாபமிட்டார்கள் சகோதரர்களே. அந்த 70 சஹாபாக்கள் இவர்கள் தான், அந்த 70 சஹாபாக்கள் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் கொடுத்து தியாகங்களை பார். இவர்களால் எத்தனை ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்குமோ, எத்தனை குர்ஆன் வசனங்கள் மனப்பாடம் செய்து எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குமோ. அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்க, மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு 20 பேருக்கிட்ட அழகா சொல்றாங்க, வநஹ்னு ஷபபதுன், வாலிபர்களாக இருக்கின்ற 20 பேராகிய நாங்கள் ரசூலுல்லாவிடத்திலே வந்தோம், அல்லது எண்ணிக்கையில கொஞ்சம் முன்ன பின்ன நாங்கள் ரசூலுல்லாவிடத்திலே தங்கி ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தோம். கொஞ்ச நாள் ஆனவுடன் ரசூலுல்லாவிடத்திலே எங்க முகத்தை பார்த்தாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, அஹலிக்கும், உங்களுடைய மனைவிமார்களை உங்களது பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்துவிட்டதா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த தோழர்களை வாழ்த்தி, நீங்கள் உங்களது குடும்பங்களுக்கு சென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, எப்படி தொழ வேண்டும், தொழுகையின் வக்த் என்ன என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் சகோதரர்களே. இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய வாலிப சமுதாயம். அவர்கள் கொள்கையால் உருவாக்கப்பட்டவர்கள், இறை நம்பிக்கையால், மறுமை நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டவர்கள். அதுபோன்று அவர்களுடைய குணத்தால், நற்பண்புகளால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய வாலிப சமுதாயமாகிய நமக்கு, நம்முடைய ஆண், நம்முடைய வாலிப சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு அல் குர்ஆன் கூறக்கூடிய அறிவுரை என்ன? முதலாவதாக அவர் தன்னை உருவாக்க வேண்டும். நாம் நம்மை உருவாக்காதவரை நம்மால் எந்த மாற்றமும் ஏற்படாது. முதலில் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் மாற்றத்தை, நான் நல்ல தொழுகையாளியாக, தொழுகையை பேணக்கூடியவனாக, நல்ல மூமினாக, நல்ல முவஹ்ஹிதாக, நற்குணம் உள்ளவனாக நான் உருவாக்க வேண்டும் என்ற சுய சீர்திருத்தம், இஸ்லாஹுன் நஃப்ஸ், அதிலே நம்முடைய வாலிபர்களுக்கு, நம்முடைய வாலிப பெண்களுக்கு கவனம் வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, அதுபோன்று சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய கடமையை நம்முடைய வாலிப சமுதாயம் உணர வேண்டும். நான் திரும்பி விட்டேன், எனது குடும்பம், எனது படிப்பு முடிந்தது, என்னுடைய வேலை, நான் சம்பாதிக்க வேண்டும், நான் வீடு வாங்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும், இந்த ஒரு குறுகிய வட்டம் ஒரு முஸ்லிம் வாலிபனுடைய, ஒரு முஸ்லிம் வாலிப பெண்ணுடைய சிந்தனையில் இருக்க முடியாது. அவனுக்கோ உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய பொறுப்பும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மசலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆஃபுஹிம் கமதலில் ஜஸதில் வாஹித். உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள், அவர்கள் அன்பு வைப்பதிலே, நேசம் கொள்வதிலே, ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்வதிலே ஒரே உடலை போன்றவர்கள். அல்லாஹ்வினுடையார்களே, இதை நம்முடைய வாலிப சமுதாயம் உணர வேண்டும். என்னுடைய சமுதாயத்தில் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அவர்களுக்கு நல்வழி காட்டுவது, இறையச்சத்தை கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை ஒவ்வொரு வாலிபனும் உணர வேண்டும், ஒவ்வொரு வாலிப பெண்ணும் உணர வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் இன்று நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, சீர்திருத்தத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அழகிய குணங்களின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் என்னால் பிறர் கெட்டுவிடக்கூடாது, கெட்ட செயலுக்கு, கெட்ட குணத்திற்கு, கெட்ட காரியங்களுக்கு, கெட்ட பண்புகளுக்கு நான் வழிகாட்டியாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக நம்முடைய வாலிபர்கள் சிகரெட் குடிக்கின்றார்கள். அவர்களுடைய தலையை பார்த்தால் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கும் அவர்களுடைய அந்த சிகை அலங்காரத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. உடை அதுபோன்று பெண்களுடைய நிலை, மூமின்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வாலிபர்களே, ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. நினைக்கலாம், எனது விருப்பம், நான் எப்படி வேண்டுமானாலும் நடந்தால் என்ன, செய்தால் என்ன. இல்லை அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் வழிகாட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய செயல் பிறருக்கு கெட்ட முன்மாதிரியாக இருக்கக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். அதுபோன்றுதான் அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை எப்போதும் பசுமையாக, உறுதியாக, ஆழமாக வைத்திருக்க வேண்டும். இதே அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே உபதேசம் கேட்டபோது சொன்னார்கள், லா யஸல் லிஸானுக ரத்பம் பிதிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவால் உனது நாவு எப்போதும் ஈரமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிரு. ذکر செய்வதிலே ஈடுபாடு இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபாடு இருக்க வேண்டும், நஃபிலான நோன்பு வைப்பதிலே ஈடுபாடு இருக்க வேண்டும், தர்மம் செய்வதிலே ஈடுபாடு இருக்க வேண்டும், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஆர்வம் இருக்க வேண்டும், இப்படியாக வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் இருக்க வேண்டும், அதிகமான ஈடுபாடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை இங்கே நல்ல தெளிவுபடுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அழகிய ரிஸ்கையும், கண்ணியமான ரிஸ்கையும், விசாலமான ரிஸ்கையும், அழகிய ரிஸ்கையும், கண்ணியமான ரிஸ்கையும், விசாலமான ரிஸ்கையும் இபாதத்திலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், சூரா அன்கபூத்தை எடுத்து படித்து பாருங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை தேடுங்கள், வானத்திலே உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய இபாதத்திலே நமக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, அதற்கான படிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, வேலை தேடுகிறோம், இபாதத்தை சரி செய்வோம், அதன் வேலையை தேடிக்கொண்டே இருப்போம், இபாதத்தை சரி செய்து கொண்டே இருப்போம், நமக்கு பொருத்தமான, கண்ணியமான, மார்க்கத்திற்கு உட்பட்ட அழகான வேலையை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். நம்ம என்ன செஞ்சிடறோம், முதல்ல வேலை கிடைக்கிட்டு அதுக்கப்புறமா தொழுகிறத பார்ப்போம், முசிபத்து முடிஞ்சுக்காரு. எப்படி அதுல அபி பூஜுக்கு காம் நீகம் காம் மிலேகா பாத் மே நமாஸ் பார்த்தா என்ன சொல்ற, வேலை இல்லாம இருக்காரா, வேலை தேடிட்டு இருக்கிறாரா, அதுல பிஸியா இருக்காரா, அதனால அதெல்லாம் முடிஞ்சு வேலையில செட்டில் ஆனதுக்கு பிறகு தொழுகைக்கு வர சொல்லி அல்லாஹ் முசீபத்தை சாட்டிடுவான், அல்லாஹ் முசீபத்தை சாட்டிடுவான். புரியுதுங்களா இல்லையா? அடுத்து அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிம் வாலிபன், ஒரு முஸ்லிம் வாலிப பெண் கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றக்கூடியவனாக இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த அழகிய வழிகாட்டி முஹம்மது நம்முடைய வாலிப பெண்களுக்கு ஹதீஜாவும் பாத்திமாவும் ஆயிஷாவும் உம்மு சலமாவும் ஜைனமும் ஹஃப்ஸாவும் நம்முடைய வாலிப பெண்களுக்கு உண்டான ஸ்டார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய கலாச்சாரம் தான் எனக்கு கலாச்சாரமே தவிர, ஆடல் பாடல் இசை என்று வெட்கத்தை இழந்து மானத்தை இழந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் அவர்களுடைய கலாச்சாரம் எனது கலாச்சாரம் அல்ல, அவர்களது வழிகாட்டல் எனது வழிகாட்டலாக ஆக முடியாது, அவர்களை நான் முன்மாதிரியாக எடுக்க முடியாது. இதுதான் ஒரு வாலிபனுடைய தனித்தன்மை அடையாளம். தன்னுடைய இஸ்லாமிய தனித்தன்மையை அழித்துக் கொண்டு, தன்னுடைய இஸ்லாமிய தனித்தன்மையை அழித்துக் கொண்டு எப்படி அந்த மேற்கத்தியர்களுடைய அநாகரிகமான, அசிங்கமான, கேவலமான கலாச்சாரத்தை இன்றைய வாலிபர்களால் பின்பற்ற முடிகிறதோ தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிற மத மக்களின் அடையாளங்களை பின்பற்றுவார்களோ அவர்கள் அவர்களையே சேர்ந்தவர்கள். அம்ர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய வாலிப சம்பவமும் பெரிய சம்பவம் நிறைய இருக்கிறது.
அவர் ஒரு தடவை ஒரு அலங்காரமான ஆடை நிறைவேற்றப்பட்ட ஒரு அலங்காரமான ஆடையை உடுத்திட்டு வராது. பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பிரமத மக்களுடைய ஆடை, அப்துல்லா இப்னு அம்ரே நீ இந்த ஆடையை அணியாதே. அழகான கண்ணியமான உடை ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டும், அது போன்று ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். இந்த மோசம் என்ன தெரியுமா, ஆண்களுடைய ஆடைகளை பெண்கள் உடுத்துறாங்க, பெண்களுடைய ஆபரணங்களை ஆண்கள் போட்டுக்கிறாங்க. சில வாலிபர்கள் வருவாங்க, கையில் அப்படி செயின் போட்டுக்கிட்டு கழுத்தில் ஒரு செயினை போட்டுட்டு வருவாங்க. நான் என்ன செய்யறது, பள்ளியில் இங்கே வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறேன். கூப்பிட்டுட்டு எங்க மூக்குத்தியை காணமேனு கேட்கறது, எங்க காதில் தோட்டோட காணமேனு கேட்கறது, எங்க காலில் கொலுசை காணமேனு கேட்கறது. பிரேஸ்லெட் போட்டியில், கழுத்தில் செயினை போட்டியில், அப்ப தோடையும் போடு மூக்குத்தையும் போட்டுக்க, காலில் கொளுத்தையும் போட்டுக்க, அப்பதான் அவர் சிரிப்பாரு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அப்புறமா கூப்பிட்டு, சகோதரரே இதெல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் உங்க வீட்டில் உள்ள உங்க பெண்கள் இடத்துல கொடுத்துருங்க, உங்களுக்கு அழகுக்கு தேவையா ஒரு மோதிரத்தை போட்டு. அது போன்று அப்படியே பெண்களை பார்த்தா ஆண்களுடைய ஒண்ணு ஹிஜாபு போடாம போறது ஒண்ணு, ரெண்டாவது ஆண்களுடைய பேண்ட் ஷர்ட்டுகளை அணிந்து கொள்வது, அவர்களை போல தலைமுடிகளை சிரைத்துக் கொள்வது அல்லது கிராப் வெட்டிக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முதஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிஸா வல் முதஷப்பிஹாத் மினன் நிஸா பில் ரிஜால். ஆண்களில் யார் பெண்களை போல ஆடை அணிகலன்களை அணிவார்களோ, பெண்களை போன்று நடப்பார்களோ, அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். பெண்களில் யார் ஆண்களுக்கு ஒப்பாகின்றார்களோ, அவர்களை போன்று நடை உடை பாவனைகளை செய்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். சகோதரர்களே, படிப்பு என்பது வேறு, கல்வி என்பது வேறு, கலாச்சாரம் என்பது வேறு. கல்வியை கற்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கல்வியை கற்பதற்குண்டான விசாலமான அனுமதியை கொடுத்திருக்க, நமக்கு எதுக்கு அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய கல்விகளில் பயனுள்ளதை படிப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, ஆனால் அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அல்ல. பலன் தரக்கூடிய எந்த கல்வியிலும் நீ முன்னோடியாக இருக்க வேண்டும், அதுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. கல்வியினுடைய அடிப்படைகளை பார்த்தால் எல்லாம் நம்மிடத்திலிருந்து சென்றதுதான், நம்மிடமிருந்து வளர்ச்சியை அவர்கள் செய்தார்களே தவிர அவர்கள் புதிதாக எதையும் செய்யவில்லை. ஆனால் நாம் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு நம்முடைய முன்னோர்களின் கண்டுபிடிப்பை விட்டுவிட்டோம், அவர்களின் நூல்களை ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டோம். நீங்க நம்முடைய முன்னோர்களுடைய புத்தகங்களை பார்த்தீர்கள் என்றால், மருத்துவத்திலையும் சரி, அதே போல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, அவர்களுடைய மூல நூல்கள் ஏறக்குறைய 200-800 ஆண்டுகளுக்கு முன்பே லாத்தீனி மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு, பிறகு அல்மானிய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு, அதுதான் இன்றைய ரிசர்ச்சுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். சகோதரர்களே, திரும்ப திரும்ப சொல்கிறோம், கல்விக்கு இஸ்லாம் தடை போடவில்லை, உங்களுடைய கலாச்சாரம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இஸ்லாமிய கலாச்சாரம், ஒழுக்க கலாச்சாரம் இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை, உன்னுடைய வணக்க வழிபாடுகள் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கு. இந்த வாழ்க்கை, இந்த காலகட்டம் உன்னுடைய உலக தேடல்களுக்கு தேவை என்று மட்டுமல்ல, உன்னுடைய மறுமையின் தேடலுக்கும் தான். நீ இந்த வாலிப வாழ்க்கையிலே அல்லாஹுவை மறக்காமல், மார்க்கத்தை விட்டு விலகாமல், இபாதத்திலும் நீ உறுதியாக முன்னேற்றத்தோடு இருந்தால், உனக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தலா விசேஷமான இடத்தை வைத்திருக்கிறான். 7 நபர்களுக்கு அல்லாஹு தலா அரசுடைய நிழலை கொடுக்கும் போது, அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு வளர்ந்து வந்தவர். அல்லாஹ்வுடைய சுபுகு தொழுகி அவருக்கு தவறாது, லொஹரு தொழுகி அவருக்கு தவறாது, ஜமாத்து தொழுகி அவருக்கு தவறாது, காலை மாலை திக்ர்கள் அவருக்கு தவறாது, குர்ஆன் ஓதுவது அவருக்கு தவறாது, உறவுகளை சேர்த்து வாழ்வது அவருக்கு தவறாது.
இப்படியாக இபாதத்துகளோடு வாழ்ந்து வந்தவர். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஐந்து கேள்விகளை கேட்கின்ற வரை யாருடைய பாதமும் நகராது என்று சொன்னார்களே, அதிலே வான் ஷபாபிஹி ஃபீமா புலாஹு, அவருடைய வாலிபத்தை பற்றி முஸ்லிம் வாலிபனே, முஸ்லிம் வாலிப பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை நம்முடைய வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான், எப்படி செலவு செய்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் சொன்னார்கள், வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். சகோதரர்களே, வயோதிகத்திலே எத்தனையோ அமல்களை செய்ய முடியாது, வாலிபத்திலே அந்த அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால், வயோதிகத்திலே பலவீனத்தாலோ அல்லது வேறு ஏதாவது நோய் நொடிகளாலோ அந்த அமல்களை செய்ய முடியாமல் போனாலும், அல்லாஹு தஆலா வாலிபத்திலே நாம் செய்து கொண்டிருந்த அமல்களை வயோதிகத்திலும் செய்யுந்ததாக எழுதும்படி மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். அந்த நன்மையை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். அடுத்து அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது, அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள், அவர்களுடைய சகோதரர்கள் யார், அவர்களுடைய சகோதரிகள் யார், அவர்களுடைய நண்பர்கள் யார், தோழர்கள் யார், யாரோடு பழகுகிறார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒரு மனிதனை பற்றி விசாரிக்காதே, அவனுடைய நண்பனை பற்றி விசாரி. அவனுடைய நண்பனை பற்றி விசாரி. எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ நல்லவர்கள் கெட்ட தோழமையால் கெட்டார்கள். நாளை மறுமையிலே வழிகட்டவன் சொல்வான், என்னுடைய கேவலமே கைச்சேதமே, நான் ஏன் அவனை எனது நண்பனாக எடுத்துக்கொண்டேன், என்னை வழிகெடுத்து விட்டானே. சகோதரர்களே, அந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சகோதரர்களே, இன்றைய வாலிபர்களுடைய பிரச்சனைகளிலே, வாலிபர் பெண்களும் சரி ஆண்களும் சரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே மிக முக்கியமான ஒன்று, மார்க்க பற்று, மார்க்க தேடல் என்று வரும் பொழுது தவறான வழிகாட்டுதலால், குறிப்பாக இன்றைய இந்த இன்டர்நெட் வெப்சைட்டுகள், பேஸ்புக்குகள், ட்விட்டர்கள், இதிலே தங்களுடைய மார்க்கத்துக்கான வடிகாலை, மார்க்க பற்றுக்கான தேடலை அவர்கள் தேடி அங்கே வழிகெடுக்கக்கூடிய பயங்கரவாத சிந்தனை உள்ள, சமூகத்துக்கும் நாட்டுக்கும் இஸ்லாமிற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள். பயங்கரவாத சிந்தனையை ஜிஹாதாக நினைக்கின்றார்கள். ஒரு நாட்டிலே ஒற்றுமையாக உடன்படிக்கையோடு சுமூகமாக வாழக்கூடிய நாட்டிலே, எந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு அனுமதி இருக்கிறதோ, மஸ்ஜிதிற்கு, மதரசாவிற்கு, மர்க்கஸுக்கு அனுமதி இருக்கிறதோ, அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லப்படுகிறதோ, அந்த நாட்டை எதிரிகளுடைய நாடு என்று சொல்கிறார்கள். அங்கே வாழக்கூடிய மக்களை கொள்வதை கூடும் என்று கூறுகிறார்கள். இத்தகைய சிந்தனைக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து வளைத்து வளைத்து அவர்கள் தவறான போதனைகளை கொடுக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய வாலிபர்களிலே பலர் இரையாகிறார்கள். இன்று அத்தகைய பலர், அல்லாஹ் அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி நல்வழி காட்ட வேண்டும், நல்புத்தி கொடுக்க வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையை இழந்தது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் உலக அளவிலே மிகப்பெரிய அவமானமாக, கெட்ட பெயராக இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் யாரோடு பழகுகிறோம், மார்க்க விஷயங்களை யாரிடத்திலிருந்து கேட்டு பெறுகிறோம்? முக்கியமான ஒன்று சகோதரர்கள், என்ன போதிக்கப்படுகிறது? இங்கு யாரும் அறிஞர்கள் இல்லை. இந்த அறிஞர்கள் எல்லாம் உலகத்தை ஆசைப்பட்டவர்கள், இந்த அறிஞர்கள் எல்லாம் மார்க்க பற்றில்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் மறுமையின் தேடல் இல்லை, இவர்களெல்லாம் வழிகேடர்கள் என்பதாக பத்துவாக்கள் பறந்து பறந்து அறிஞர்களை விட்டு உங்களை வெட்டி விடுவார்கள் முதலாவதாக. பிறகு எந்த நூல்களை நம்முடைய மூத்த அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ்களை தொகுத்தார்களோ அவற்றை உங்களுக்கு போதிக்க மாட்டார்கள். எது போருடைய காலத்தில் சொல்லப்பட்டதோ, எது குறைசிகளுடைய சண்டை காலத்தில் சொல்லப்பட்டதோ, எது நமக்கு எதிரியாக இருந்து நம்மை நம்முடைய ஊரிலிருந்து வெளியேற்றிய அந்த எதிரிகளுடைய கால எதிரிகளுக்காக வேண்டி சொல்லப்பட்டதோ, அதையெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக சொல்லப்பட்ட ஹதீஸாக கூறி
பிற மக்களை கொள்வதை, அவர்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவதை, அவர்களுக்கு இடையூறு தருவதை இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையாக போதிப்பார்கள். அதற்கு நீ செய்யக்கூடிய தியாகத்தை ஷஹாதத்தாக சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கேவலமான ஒரு போதனை இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் கத்தல முஆஹிதன் லம் யுரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, யார் சமாதான ஒப்பந்தத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனை கொள்வாரோ அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார். சகோதரர்களே, இன்று உலகத்திலே தாருல் ஹர்ப் என்று எதுவும் இல்லை. எல்லா இடத்திலும் இஸ்லாம் பரவி இருக்கிறது. அங்கே தொழுகைக்கான அனுமதி இருக்கிறது, அங்கிருந்து ஹஜ் செய்வதற்கான அனுமதி இருக்கிறது, அங்கே நோன்பு நோற்பதற்கு அனுமதி இருக்கிறது, ஒரு முஸ்லிம் தன்னுடைய இபாதத்தை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அத்தகைய நாடிலே, அத்தகைய நாட்டிலே சமூக அமைதிக்கு எதிராக, சமூக ஒற்றுமைக்கு எதிராக எதை செய்தாலும் சரி, அது இஸ்லாம் தடுக்கக்கூடிய, இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய, இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய பயங்கரவாதம் என்பதை நம்முடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய திறமையை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வலிமை, ஆற்றலை, சிந்தனையை, பொருளாதாரத்தை, மார்க்கத்தை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை அழைப்பதற்கும் பயன்படுத்துங்கள். அழிப்பதற்காக பயன்படுத்தாதீர்கள். பிற மக்களுக்கு உதவுவதற்காக இஸ்லாமிய போதனைகளை எடுத்துச் சொல்லி, இஸ்லாமிய குணங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக பயன்படுத்துங்கள். உங்களையும் அழித்துக் கொண்டு மார்க்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் அவப்பெயரை தேடுவதற்காக பயன்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இத்தகைய சில அறிவுரைகளை எனக்கும் என்னுடைய வாலிப சமுதாய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக, ஒரு நல்ல சமுதாயமாக, அல்லாஹுடைய அருளும் அன்பும் உரிய சமுதாயமாக, தானும் நேர்வழி பெற்று நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய சமுதாயமாக, ஒழுக்கம் உள்ள நற்குணமுள்ள சமுதாயமாக, நற்பண்புகளுடைய சமுதாயமாக, சிறப்பான வாழ்க்கைக்கு உரியவர்களாக, சிறப்பான வாழ்க்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, மறுமையின் வெற்றியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, உயர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய வாலிபர்களை, நம்முடைய வாலிப பெண்களை, நம்முடைய சிறுவர்களை, ஒட்டுமொத்த நமது சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹு அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.